நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தரங்கத்தில், தமிழ்நாட்டில் பருவமழை பொய்த்ததால் வறட்சி ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் மற்றும் மாநிலம் முழுவதும் ஆய்வு நடத்தப்படுவது தொடர்பான செய்தி.
அந்த பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்ததை ஆய்வு செய்து அந்த ஆய்வறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அரசு மூலம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
செல்லாத நோட்டு நடவடிக்கைக்காக பிரதமர் மோடியை விமர்சித்ததால் சமூக வலைதளத்தில் தாக்குதலுக்கு உள்ளாகும் காங்கிரஸ் பெண் செய்தி தொடர்பாளர் பற்றிய செய்தி.
இந்த மாதிரி ஆபாச பாலியல் தாக்குதலுக்குனே ஒரு படையை உருவாக்கி அந்த படை வந்து யாரெல்லாம் வந்து மோடி அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்கிறார்களோ அவர்களை எல்லாம் வந்து எவ்வளவு கீழ்த்தரமாக எல்லைக்கு சென்றுமோ அந்த எல்லைக்கு சென்று தாக்குறாங்க.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் பிரமீலா கிருஷ்ணன்.
துருக்கியின் மேற்கு நகரான இஸ்மீரில் நீதிமன்ற கட்டடம் ஒன்றிற்கு அருகாமையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் போலீசார் ஒருவரும் நீதிமன்ற அதிகாரியும் உயிரிழந்துள்ளனர் என துருக்கி பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த தாக்குதலில் மேலும் பலர் கொல்லப்பட்டுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்ட இரண்டு தீவிரவாதிகளை கொன்றுவிட்டதாகவும் மேலும் ஒருவரை தேடி வருவதாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது இஸ்தான்புல்லில் இரவு விடுதியில் 39 பேரை பழிவாங்கிய தாக்குதலை அடுத்து புதன்கிழமை அன்று சந்தேகத்திற்குள்ளான 20 இஸ்லாமியவாத தீவிரவாதிகளை இஸ்மீர் போலீசார் கைது செய்துள்ளனர்.
பாதுகாப்பு ஏற்பாடுகள் தோல்வியடைந்ததுதான் கடந்த மாதம் ஜெர்மனியின் பெர்லின் நகரத்தில் உள்ள கிறிஸ்துமஸ் சந்தையில் நடந்த தாக்குதலுக்கு காரணமா என்ற ரீதியில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக ஜெர்மனியின் வடக்கு ரைன் வெஸ்டிபாலியா என்ற மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் ரால்ஃப் ஜேக்கர் தெரிவித்துள்ளார். துனிஷிய நாட்டைச் சேர்ந்த ஜிகாதி என்றும் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர் என்றும் அறியப்படும் அனீஸ் அம்ரி ஆபத்தான தீவிரவாதி என்று முன்பே அடையாளம் காணப்பட்டவர் மற்றும் இவருக்கு இஸ்லாமிய நாடு என்று சொல்லப்படும் அமைப்போடு தொடர்பு உள்ளது என்றும் இந்த சந்தேகத்தின் நிலையில் அவர் மீதான கண்காணிப்பு ஏன் கைவிடப்பட்டது என்று விளக்க வேண்டிய கட்டாயத்திற்கு பாதுகாப்பு படையினர் தள்ளப்பட்டுள்ளனர்.
ஆஸ்திரியாவின் மேற்கு பகுதி நகரான இன்ஸ்பிரிக்கில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது 18 பெண்களை பாலியல் ரீதியாக தாக்கியதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 6 பேரை தேடி வருவதாக ஆஸ்திரிய போலீசார் தெரிவித்துள்ளனர். வான வேடிக்கையை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பெண்களை நிர்பந்தமாக இழுத்து முத்தமிட்டதாக கூறப்படும் சந்தேக நபர்கள் ஆசியா அல்லது வட ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. அந்த தேடுதல் வேட்டை அகதிகள் முகாமிலும் நடைபெற்றது. ஜெர்மனியின் கலோன் நகரில் வட ஆப்பிரிக்கா மற்றும் அரபு நாடுகளைச் சேர்ந்தவர்களால் நூற்றுக்கணக்கான பெண்கள் தாக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்ற ஒரு வருடத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது.
சிரியாவுடனான எல்லைப்பகுதியில் உள்ள கிராமங்களை IS தீவிரவாதிகளிடமிருந்து மீண்டும் கைப்பற்றும் நோக்கில் புதிய தாக்குதல் நடவடிக்கை ஒன்றை தொடுத்துள்ளதாக ஈராக் ராணுவம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் பழங்குடியின போராளிகள், ராணுவ போலீசார் மற்றும் கூட்டு ராணுவ படைகளின் ஒருங்கிணைப்புடன் இந்த தாக்குதல் நடத்தப்படும். இந்த கூட்டுப்படையினருக்கு அமெரிக்க தலைமையிலான சர்வதேச கூட்டணி படைகள் ஆதரவு வழங்கும். இரட்டஸ் நதிக்கரையோரம் அமைந்துள்ள ஆனா, ராவா மற்றும் அல்கயிம் ஆகிய நகரங்கள் இந்த நடவடிக்கையின் முக்கிய இலக்காக உள்ளன.
இஸ்தான்புல்லில் புத்தாண்டு தினத்தன்று இரவு விடுதியில் 39 பேரை கொன்ற தாக்குதல்தாரியை அதிகாரிகள் நெருங்கிவிட்டதாக துருக்கியின் துணை பிரதமர் வைசி கைனக் தெரிவித்துள்ளார். இரவு விடுதியின் உள்ளே இருந்தவர்களிடமிருந்து உதவி கிட்டியிருக்கலாம் என்று கூறியிருந்தாலும் அதை தாக்குதல்தாரி தனி ஒரு நபராகத்தான் செயல்பட்டார் என கைனக் உறுதிப்படுத்தியுள்ளார்.
ஜிம்பாப்வே தலைநகர் ஹரேரேயில் டைபாய்டு காய்ச்சல் பெருமளவு பரவி வருவதால் வீதிகளில் உணவு விற்பதற்கு தடை விதிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் வரையில் 13 வயது சிறுமி உட்பட 2 பேர் டைபாய்டு காய்ச்சலில் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டில் பருவமழை பொய்த்ததால் பயிர்கள் கருகும் சூழலில் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. மேலும் பாதிப்புகள் குறித்து மாநிலம் முழுவதும் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். அது குறித்த செய்தியை தொகுத்து தருகிறார் ஜெயக்குமார்.
தமிழக விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விவசாய பணிகளை நவீனப்படுத்த கோரியும் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் தற்கொலை சம்பவங்களை தடுக்க போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரியும் தமிழக பொதுநலன் வழக்கு மையம் சார்பில் KK ரமேஷ் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் நீதிபதி எம் சுந்தர் ஆகியோரை கொண்டிருந்த அமர்வு முன்பாக இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது. அப்போது மனுதாரர் தரப்பிலான வாதங்களை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என கோரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலை தொடர்பான செய்திகள் வெளியாவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரி இன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் கடந்த 1 மாத காலத்தில் மட்டும் தமிழகத்தில் 106 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ஊடக செய்திகள் தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. அத்தோடு சிறு மற்றும் குறு விவசாயிகளின் நலன் காக்கப்பட வேண்டியது மிக அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசை 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க கூறி உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள வறட்சியின் நிலை குறித்து கண்டறிய தமிழக அமைச்சர்கள் வேளாண் நிலங்களை பார்வையிட்டு வருகின்றனர். இன்று பழனி பகுதியில் உள்ள சூழலை நேரடியாக கண்காணிக்க சென்ற தமிழக வனத்துறை அமைச்சர் சீனிவாசன் தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக செய்தியாளர்களிடம் கூறினார். அதேபோல வறட்சியால் பாதிக்கப்பட்ட சாகுபடி குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கும் ஏற்பாடு செய்யப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் துக்கியம்பாளையம் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இதை கூறினார்.
சாகுபடி செய்துள்ள பயிர்களை பார்த்து அந்த பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்ததை ஆய்வு செய்து அந்த ஆய்வறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அரசு மூலம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்
என்றார் தமிழக அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு விரைவில் வழங்கப்படவில்லை என்றால் விவசாய தற்கொலைகள் தொடரும் நிலையே நீடிக்கும் என்று விவசாய அமைப்பினர் கவலை வெளியிடுகின்றனர்.
ஜெயக்குமார், அலுவல் தொடர்பான அரசு தகவல்களை பரிமாறிக்கொள்ள அரசு அலுவலர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று புதுச்சேரி யூனியன் பிரதேச முதல்வர் நாராயணசாமி பிறப்பித்த உத்தரவை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ரத்து செய்துள்ளார். அதுகுறித்த செய்தியை வழங்குகிறார் அறவழி.
இந்தியாவில் உள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அரசு ஊழியர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்து முதல்வர் நாராயணசாமி பிறப்பித்த உத்தரவை அம்மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ரத்து செய்துள்ளார். கடந்த 2ஆம் தேதியன்று அரசு ஊழியர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது குறித்து அரசு துறையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. அதில் புதுச்சேரி அரசின் பல அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரப்பூர்வ தொலைத்தொடர்பு தளமாக டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்றவற்றை பயன்படுத்தி வருவதை அரசு அறிவதாகவும் இது அலுவலக ரகசியங்கள் சட்டம் மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சகம் வெளியிட்ட வழிமுறைகளுக்கு எதிரானது என்றும் கூறப்பட்டிருந்தது. மேலும் முதல்வரின் உத்தரவுப்படி அனைத்து அரசு அதிகாரிகள், கூட்டுறவு ஊழியர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் பணி செய்யும் ஊழியர்கள் ஆகியோர் அதிகாரப்பூர்வ வேலைகளுக்கு இதுபோன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அதிகாரப்பூர்வ வேலைகளுக்காக இதுபோன்ற சமூக ஊடகங்களுக்கு எந்த ஒரு குழுவும் சேர்க்கப்படக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு உத்தரவை மீறி செயல்படும் அரசு அதிகாரிகள் மீது நல்லெண்ண நடவடிக்கைகள் மட்டுமின்றி அபராதமும் விதிக்கப்படும் என்றும் ஒருவேளை அவசியம் இருக்கும் பட்சத்தில் தலைமை செயலாளரிடமிருந்து அனுமதி பெற்று சமூக வலைதளங்களில் அரசாங்க வேலைகளை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இச்சூழலில் புதுச்சேரி அரசின் இந்த அறிவிப்பு வெளியானவுடன் வாட்ஸ்அப்பில் பல்வேறு குழுக்களில் இணைந்திருந்த அரசு ஊழியர்கள் வேக வேகமாக வெளியேறினார்கள். இந்த நிலையில் முதல்வர் நாராயணசாமி பிறப்பித்த தடை உத்தரவு செல்லாது என அறிவித்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி இன்று உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவில் கடந்த 2ஆம் தேதி புதுச்சேரி அரசின் பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை பிறப்பித்த உத்தரவு செல்லாது என்றும் தற்போது நடைமுறையில் உள்ள அரசு விதிகள், வழிகாட்டு முறைகள் மற்றும் கொள்கைகளுக்கு எதிரானது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது உத்தரவையும் முதலமைச்சர் வெளியிட்ட உத்தரவையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் கிரண்பேடி வெளியிட்டுள்ளார். முதல்வரின் உத்தரவை தான் ஏன் ரத்து செய்தேன் என்பதற்கும் ட்விட்டரில் அவர் விளக்கமளித்துள்ளார். முதல்வரின் உத்தரவு தொழில்நுட்பம் அல்லாத காலத்துக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. இது புதுவையின் வளர்ச்சிக்கு நல்லதல்ல என்று கிரண்பேடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். முன்னாள் IPS அதிகாரியான ஆளுநர் கிரண்பேடி முன்னர் தில்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் முதல்வர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டவர். ஆளுநரின் இந்த நடவடிக்கை மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில குழு உறுப்பினர் முருகன் கருத்து தெரிவித்தார்.
அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்க சத்தியப்பிரதிஜை எடுக்கிறாங்கள மந்திரியோ அல்லது கவர்னரோ எடுக்கக்கூடிய உரிமொழி பாத்தீங்கல்ல, அந்த உரிமொழி பிரகாரம் மற்றவர்களுக்கு கருத்தை எடுக்கக்கூடிய முடிவுகள் உனக்கோ மற்றவருக்கோ நான் வந்து ஒரு சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு நீங்க அதை சுற்றி கொடுப்பது எந்த வகையில நியாயம்? வளர்ச்சி என்பது விஞ்ஞானம் என்பது அறிவியலும் மற்றும் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் தவிர ஆட்சியாளர்களுக்குள் மோதலை உருவாக்குவதற்கு அல்ல. அந்த மோதலை மதிப்புக்குரிய துணைநிலை ஆளுநர் மீறி கொண்டிருக்கிறார் உண்மை
என்றார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முருகன். யூனியன் பிரதேசங்களில் மத்திய அரசின் பிரதிநிதியாக துணைநிலை ஆளுநருக்கே அதிக அதிகாரம் இருப்பதால் டெல்லி உள்பட பல்வேறு யூனியன் பிரதேசங்களில் பல வழிகளில் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே அவ்வப்போது மோதல்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
அறவாழி செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. செல்லாத நோட்டு நடவடிக்கைக்காக பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்ததால் காங்கிரஸ் பெண் செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி சமூக வலைதளத்தில் கடும் தாக்குதலுக்கு தான் உள்ளாக்கப்பட்டிருப்பதாக புகார் செய்துள்ளார். அது குறித்த தொகுப்பை வழங்குகிறார் பிரமிளா.
நூற்றுக்கணக்கான அழைப்புகள், 2 நிமிடங்களுக்கு ஒருமுறை தெரியாத நபர்களிடமிருந்து அழைப்புகள், வாட்ஸ்அப் மூலம் தகாத செய்திகள் என்று தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் பாலியல் தாக்குதலுக்கு ஆளானதாக கூறுகிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி.
கிட்டத்தட்ட ஒரு 800 கால்களை எதிர்கொண்டிருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஆபாச தாக்குதல் பேஸ்புக்ல நடக்குது, இன்னொரு பக்கம் வாட்ஸ்அப்ல. இதுவரைக்கும் இது வந்து வரலாறு காணாத ஒரு மோசமான அட்டாக். இதுவரைக்கும் வந்து வாட்ஸ்அப்ல சம்பந்தப்பட்ட நபரோட நம்பரையே சேர்த்து அட்டாக் பண்ணுறதுங்கிறது பிஜேபி கண்டுபிடிச்ச புது டிஜிட்டல் இந்தியாவோட மெத்தட் நான் நினைக்கிறேன்.
செல்லாமல் ஆக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு பிரச்சனை 50 நாட்களில் முடிவுக்கு வரும் என்று அறிவித்த பிரதமர் நரேந்திர மோடியின் வாக்குறுதி செயல்பாட்டுக்கு வரவில்லை என்று ஜோதிமணி பதிவிட்ட பிறகு இணையத்தில் தன் மீதான பாலியல் தாக்குதல் தொடங்கியது என்கிறார்.
கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு கால் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. பிஜேபிங்கிற ஒரு அரசியல் கட்சி வழியாக தொழில்நுட்பம் நிறைந்த வசதிகள் நிறைந்த ஒரு ஆர்ம் ஒரு இந்த மாதிரி ஆபாச பாலியல் தாக்குதலுக்குனே ஒரு படையை உருவாக்கி அந்த படை வந்து யாரெல்லாம் வந்து மோடி அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்கிறார்களோ அவர்களை எல்லாம் வந்து எவ்வளவு கீழ்த்தரமாக எல்லைக்கு சென்று மிரட்டவோ இல்ல வந்து ஆபாச தாக்குதல் நடத்தவோ முடியுமோ அந்த எல்லைக்கு சென்று தாக்குறாங்க. எனக்கு நடந்தது வந்து அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல். இவங்களுக்கு பயந்துகிட்டு தொலைபேசியை வந்து அணைச்சு வைக்க கூடாது அப்படிங்கறதுனால நான் தொலைபேசி அணைக்கல. நான் எடுத்து பேச நேர்ந்த ஒரு சில கால்களையும் மிகப்பெரிய ஆபாசம் மிரட்டல் தான் இருந்தது.
ஜோதிமணியின் புகாரை ஏற்றுக்கொள்ளும் அதே வேளையில் தனது கட்சியினர் மட்டும்தான் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்வது தவறு என்கிறார் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன்.
தவறா பேசுறவங்க எல்லாரையும் நான் கண்டிக்கிறேன். ஆனா எல்லாரும் பாஜகாரங்கன்னா இப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லி முத்திர குத்துறது தப்பு. அவங்க கட்சி அதுக்குன்னு அவங்கள தயார் பண்ணுது, அதுக்குன்னே ஒரு ஐடி பிரிவு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றதுல அபத்தமான ஒரு பொய். எங்களோட கட்சியில யார் தவறு செய்தாலும் அதுவும் ரொம்ப நாகரிகமாக அரசியல் செய்யணும்னு நினைக்கிறவங்க நாங்க. அதனால நான் வந்து அப்படி யாராலும் செஞ்சு அதுல கண்டிக்கிற நபர் முதல் நபர் நானா தான் இருப்பேன்.
தமிழகத்தில் இணைய குற்றம் தொடர்பாக புகார்கள் அளிக்கப்பட்டாலும் அவை அனைத்துமே வழக்காக பதிவு செய்யப்படுவதில்லை என்கிறார் தமிழக காவல்துறையின் சைபர் குற்ற தடுப்பு பிரிவில் பணியாற்றிய முன்னாள் உதவி கண்காணிப்பாளர் பாலு.
போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் வர்றது பூரா அது எஃப்ஐஆரா ரிஜிஸ்டர் ஆகல. அதுக்கு காரணங்கள் பல இருக்கு. கோர்ட்டா இருக்கட்டும், இன்னும் அட்வொகேட்ஸ் எல்லாருக்குமே அது தெரியுங்க. கோர்ட்லயே ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு ஒண்ணு வரல. ஏன்னா இந்த எவிடன்ஸ் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுறது? ஏன்னா இதெல்லாம் வந்து பிரைமரி ஒரிஜினல் டாக்குமெண்டே வர்றதில்ல. இப்ப சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே செகண்டரி தான்.
சைபர் குற்றங்களை பதிவு செய்யும் நடைமுறையிலும் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார்கள் நிபுணர்கள்.
பிரமிளா வழங்கிய அந்த செய்தியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து ஓர் இலங்கை குறிப்பு. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய வெளியுறவுத்துறை இணைச் செயலர் சஞ்சய் பாண்டே இந்திய மீனவர்கள் சர்ச்சைக்குரிய மடிவலையை பயன்படுத்துவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதுகுறித்து மாணிக்க வாசகம்.
இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை குறித்து பேச்சுக்கள் நடத்துவதற்காக கொழும்பு வந்திருந்த இந்திய வெளியுறவு இணைச் செயலர் சஞ்சய் பாண்டே அவர்கள் இருதரப்பிலும் நம்பிக்கையை கட்டி எழுப்புவதன் ஊடாக பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண முடியும் என தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடன் பேச்சுக்கள் நடத்திய பின்னர் அவர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார். இந்திய நிதியுதவியின் கீழ் அங்கு மேற்கொள்ளப்படுகின்ற வேலை திட்டங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். இருநாட்டு பிரதிநிதிகளை கொண்ட இணை செயற்பாட்டு குழு 3 மாதங்களுக்கு ஒரு தடவை சந்தித்து பேச்சுக்கள் நடத்துகின்றது. இருநாட்டு அமைச்சர்களும் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை சந்திக்கின்றார்கள். இந்த சந்திப்புகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக சஞ்சய் பாண்டே அவர்கள் கூறுகின்றார்.
You see, overnight you cannot stop this practice of bottom trawling, but we are committed that it will be stopped. So we have started.
மடிவலை இழுக்கும் பிரச்சனைக்கு ஒரே நாளில் தீர்வு காண முடியாது. ஆனாலும் நாங்கள் அதனை நிறுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கான பயிற்சி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு நீண்ட பெரிய படகுகள் தேவை. அவற்றை வாங்குவதற்கு நிதியுதவி வழங்க முயற்சிக்கின்றோம். அதே நேரம் இருநாட்டு கடலோர காவல் படைகளும் கண்காணிப்பில் ஈடுபடுவதற்கு மேலும் ஒத்துழைக்க வேண்டியிருக்கின்றது என்றார் சஞ்சய் பாண்டே அவர்கள். இருதரப்பிலும் நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டியது முக்கியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். படகுகளை விடுவிக்குமாறு இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டிருக்கின்றோம். எமது கோரிக்கையை பரிசீலிப்பதற்கு அவர்கள் இணங்கி இருக்கின்றார்கள் என்றார் இந்திய வெளியுறவு இணைச் செயலர் சஞ்சய் பாண்டே அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.